ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. صدق الله العظيم. إلهم قلوب فأزلهم الشيطان عنها அந்த ரெண்டு பேரும் உங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கிறார். ஆதம் அவர்களையும் அப்பா அவர்களையும் சைத்தான் பலி தவறச் செய்தார், பலி கெடுத்தார். பாசரஜகுமா மீமா கனாபி எந்த ஒரு சுகபோகத்திலே அவர்கள் இருந்தார்களோ, சொர்க்கத்தில் இருந்தார்களோ, அதை விட்டு அவர்களை அவன் வெளியாக்கினார். நாம் அவர்களை பார்த்திருந்தோம், நீங்கள் இருவரும் இந்த உலகத்தில் பூபாகத்தின் பால் இறங்கிவிடுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருக்கிறீர்கள், சைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். இந்த பூமியிலே பூபாகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இடமும், அதிலே நீங்கள் சுக அனுபவிப்பதற்குரிய பொருட்களையும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இதனுடைய தஃசீலாக சில கருத்துக்களை அன்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக உங்களை சுவனவதியிலிருந்து அவன் வெளியாக்கினான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், வேத ஆய்வாளர்கள், வேத வியாக்கியானிகள் விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஓர் சுகமான வாழ்வு சொர்க்க வாழ்வு, அதிலே வேலைகளினுடைய களைவும் கிடையாது, இவர் தன்னுடைய பொருளாதாரத்திற்கென்று தேட வேண்டியதும் கிடையாது, இருந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்றதை சாப்பிட்டு, அது போன்ற நிலையிலிருந்து உங்களுடைய தாய் அவன் வெளியாக்கினான். வெளியாக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்துல பல்வேறு கருத்துக்கள் குறிக்கப்படுகிறது. எப்படி வெளியாகலாம் கேள்வி, சொர்க்கத்திலிருந்து ஊர்ந்து வந்து கீழே விழுந்தாங்களா, அல்லது எப்படி இறங்கினாங்க, இறங்கின விதம் என்ன, அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வேத வியாக்கியானிகள் பல்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள். என்ன முதல் கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், அது ஒரு உதாரண வீடாக இருக்கு, அது தஜ்ருபா, ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன் முன்னால் பயிற்சி பெறும் களமாகத்தான் அமைத்து வைத்திருந்தார். அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அப்பா அவர்களையும் விட்டிருந்தார். ரெண்டு பேரும் செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய தரஜாவை இறங்கினான். இறங்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, இறங்கி விட்டுட்டா அப்படிங்கிறதுக்கு, மேலேந்து படியில இறங்கி கீழே வர்றதல்ல, தரஜாவை இறங்கினான், கீழே வந்துட்டாங்க. எப்படி முன்னாடி இருந்த நிலைமை வேறு, இப்போது இருக்கிற நிலைமை வேறு. இதற்கு உதாரணம் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, உதாரணமா சொல்லணும்னா புரிஞ்சுக்கலாம், மூமின்களாக இருப்பவர்கள், முஸ்லிம்களாக இருப்பவர்கள் தங்களுடைய அமல்களால் சில ஒருத்தர் வந்து தகஜத்து விடாமல் கொடுத்துட்டு இருக்காரு, வேறு ஏதாவது சில நற்கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டு இறைவனிடத்திலே நெருங்கிக் கொண்டே இருப்பார். இப்ப இவர் இறைவனிடத்திலே நெருங்க நெருங்க இவர் செய்கிற சிறிய பாவமும் கூட அல்லாஹ்வினிடத்திலே மிகப்பெரிய ஒரு பாவமாக கணிக்கப்படும். அந்த நேரத்துல இவர் வந்து ஏதாவது எடா குணமா செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இபாதஸ்துகளால் எந்த அளவு கண்ணாவுக்கு நெருங்கி இருந்தாலும் அதை விட்டு அப்படியே ஒரு உருள் உருவார் கீழே வந்துருவார். புரிஞ்சு போச்சா, இது தரஞ்சா இறக்கிறது. இப்படித்தான் ஆதம் அவர் அல்லாஹுத்தால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப உயரத்துல தன்னுடைய மலக்குமார்களை சஜதா செய்ய சொல்லி அவர்களுக்குரிய எல்லா வாழ்க்கையினுடைய ஏற்பாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து சாப்பிடுவதற்கு அதிசில போன வாரம் பார்க்கும் போது பார்த்தோம், அதுல அவர்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, சுகமான வாழ்வு. சோறு வேணும்னா சோறு கிடைக்கும், சாப்பாடு கறி வேணும்னா கறி கிடைக்கும், பொரிச்ச கறி வேணும்னா இப்படி வச்சிருந்தோம். அவர்கள் செய்த இந்த செயலால் அல்லாஹ் முத்தால அந்த தரஜாவிலிருந்து கீழே இறங்கிட்டான் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இரண்டாவது விஷயமாக சொல்லும் போது சில தப்சீர்களில் எழுதுகிறார்கள், பொதுவா மனிதனுக்கு சைத்தானை அல்லாஹ்வுத்தால ஆரம்ப காலத்துல எதிரியாகிட்டான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜதா செய்யுங்கன்னு சொல்லும் போது முடியாதுன்ன உடனே நாம் வெளியே போயிட்டோம், எதிரி நமக்கு. எல்லா விதத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுத்து வெளியே வருவதற்கு காரணமாக இருந்தவன் அவன். இது உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் எதிரியாக இருக்கிற சைத்தான், குறிப்பாக நபிமார்களுக்கு ரொம்ப எதிரி, நபிமார்களுக்கு பயங்கரமான எதிரி. அவர்களை எந்த விதத்தில் எல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய பணியை விட்டு களையலாம் என்பதில் ரொம்ப குறியா இருப்பான். அப்போ இதுவரை உலகத்திலே வந்திருக்கிற எத்தனையோ நபிமார்கள் தங்களுடைய ஏகத்துவ ஞானத்தை எடுத்து செல்லுகிற போது அவர்களுக்கு இடையூறு கொடுத்தா சேர்த்தான். எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைசிலே உள்ள சில தலைவர்கள், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் இருந்தான். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எதிரிகளின் விதமாக இந்த உருவமாக சைத்தான் ஊர்வலத்து வந்திருந்தான். வந்து என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, இவர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பான். தடுத்தா என்ன நடக்கும்? இடம் விட்டு இடம் பெயர்வார்கள். ஹிஜ்ரத்து என்பது எங்கிருந்து சுன்னத்தாச்சு அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து சுன்னத்தாக்கப்பட்ட ஒன்று. ஏன்? தங்களுடைய ரூபுவத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏகத்துவத்தினுடைய வெளிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்துகிற போது சைத்தான் குருக்க வந்து, அப்பா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எல்லாரும் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி செய்த செயலினால் அவர்கள் மேலிருந்து கீழே இறக்கப்பட்டார்கள். ஆகவே இதை ஒரு சுன்னத்தாக ஆக்கி உலகத்திலே வருகிற அனைத்து நபிமார்களும் இந்த சைத்தானுடைய சேட்டைகளை தாங்க முடியாத போது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு பண்பை ரப் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற கருத்தும் இதில் இருந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹதீஸுகள் தெளிவாக சொல்லி தருகிறது எப்படி இறங்கினார்கள். இது வேற எங்க போய் தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதரும் நமக்கு சொன்னாலே ஒழிய வேற யாரு சொன்னாலும் நமக்கு இது கிடைக்காது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்ஸீர்ல எழுதுகிற போது அழகாக எழுதுகிறார்கள் எப்படி இறங்கினாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இஸ்லாமியர்கள் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், எப்படி இறங்கினாங்க. அந்த தஸ்வீரோட எந்த நிலைமையில் அங்கிருந்து இங்கே இறக்கப்பட்டார்கள் என்பதையும், எத்தனை மணி நாடிகள் அங்கே இருந்தார்கள் என்பதையும் பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமின் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அதாவது இப்ப முதலாவது காரியம், எவ்வளவு நேரம் அங்க இருந்தாங்க. அந்த சொர்க்கத்துல படைக்கப்பட்டிருச்சு, படைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருச்சு. அவர்களுடைய பூத உடல் மக்காவுக்கும் தாயிப்புக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகள் கிடத்தப்பட்டிருந்ததாக ஹதீஸ்ல வந்ததா போன தடவை பார்த்தோம். அப்ப அதுக்கு பின்னாடி வந்து உயிரூட்டப்பட்டு அவர்களுக்கு மலக்குமார்கள் சஜதா செய்து இது எல்லாம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துல இருந்தாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸிலே சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இமாம் இப்னு அப்பாத் அவர்கள் தன்னுடைய ரிவாயத்தில் அறிவிப்பதாக இப்னு கதீர் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட தஃப்ஸீரினுடைய ஒரு தஃப்ஸீர்ல வருகிறது. உங்களுடைய ஆரம்பம் எங்கிருந்து வந்தது, நீ எப்படி வந்தாய் என்ற வரலாறை நபியும் நபியினுடைய அல்லாஹ்வும் சொல்லாமல் வேறு யார் சொல்லியும் படைக்க முடியாது. அப்ப ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள், படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வணக்கமார்கள் சஜதா செய்த பின்னால் அவர்கள் அங்கே வாழ்ந்த காலம் இருக்கிறதே, நேரத்திலே அல்லாஹ் ஆதம் அவர்களை படைத்தான் என்பது ஹதீஸ்களிலே வருகிறது. அப்ப ஆரம்பிச்சு இந்த சூரியன் மறைகிற நேரம் வரைதான் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்தார்கள். அதற்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு.
அவர்கள் வாழ்ந்து முடித்து உலகத்திலே இறக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்,
அப்ப 130 ஆண்டு கால வாழ்க்கை உலக வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு இருக்குமோ அந்த மணித்துளிகளை ஆதமலைஸ்லாம் ஆதிவித ஆதமலைஸ்லாம் அவர்கள் அந்த சொர்க்கத்திலே கழித்ததாக ஹதீசுகள் வாயிலாக நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஹதீஸிலே வருகிற போது வருகிறது, அனி ரபி இப்னு அனஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹரஜ ஆதம் மினல் ஜன்னத்தி இஸ்ஸாமத்தி தாசியத்தி அபில் ஆஷிரத்தி ஃபஹரஜ ஆதம் மஹு உஸ்னம் மின ஷஜரத்தி ஜன்னா அலா ரஸிஹி தாஜு மின ஷஜரி ஜன்னா வஹுவல் இத்லீலு மின் பரத்தி ஜன்னா. ரபி இப்னு அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் அந்த ஹதீஸிலே அறிவிப்பதாக இமாம் இப்னு கதீர் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்படுகிற போது வெளியேற்றப்பட்ட அந்த நிலைமை இருக்கிறதே, ஆதம் அவர்கள் சொர்க்கத்தை உற்று வெளியேற்றப்பட்டார்கள், இஸ்ஸாஅத்தி தாசியா அதில் ஆஷிரா 9 அல்லது 10 மணி அளவிலும் எவ்வளவு நீ உன்னுடைய அசனுடைய தகப்பனுடைய மூதாதையர்கள் எந்த நிலைமையிலே வாழ்க்கையினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது என்பதை அப்படி புட்டு 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 வச்சுட்டாங்க. இது ஒரு இமேஜ் டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. இதை வேற யாரும் சொல்லவே முடியாது. ரசூலை தவிர சத்திய தூதர் சொன்னார்கள் 9 அல்லது 10 மணி அளவிலோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள். அவர்கள் இறக்கப்படுகிற நிலைமை எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு நேரம் வாழ்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 130 ஆண்டு கால வாழ்க்கை அசருக்கும் மகரிபுக்கும் இடையிலே உள்ள வாழ்க்கை, அது 9 மணிக்கு 10 மணிக்கு மேல இருந்த கிளையா இவ்வளவு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து அப்படி இறங்குகிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறக்கப்பட்டார்கள், எப்படி வந்தார்கள், வருகிற நிலைமை என்ன அப்படின்னு கேட்டான். அதற்கும் இந்த ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே இறக்கப்பட்டார்கள், அவர்களோடு சேர்த்து சொர்க்கத்திலே உள்ள ஒரு கிளையும் இறக்கப்பட்டது. உஸ்ன் என்று சொன்னால் ஒரு கிளை, மரத்தினுடைய ஒரு பகுதி, மரத்தினுடைய ஒரு கிளை பகுதி, அதுவும் சேர்ந்து சொர்க்கத்திலே இறங்குச்சு. அவர்களுடைய தலையின் மீது மரத்தினுடைய ஒரு கிரீடமும் பொருத்தப்பட்டிருக்கு. அப்படிதான் இறக்கும் போது எக்லீலும் இம்மரத்தில் ஜன்னா, அதுக்கு இக்லீல் என்ற பெயர் அதற்கு சொல்லப்படும், அது சுவனத்தினுடைய இலைகளிலே ஒரு இலை தலையாக இருக்கும் என்று சேர்த்து அவர்கள் இறங்கிய விதத்தையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு படம் எடுத்து காட்டுகிறது. அப்ப அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னா அல்ல, இன்னும் சில ஹதீஸுகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கவில்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், பொது பயான்ல வராது. என்னங்க பொது பயான்ல இதெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உள்ளே உள்ளே ஆழமான இந்த ஆயத்தினுடைய அடிமட்ட கருத்துக்கு, அதெல்லாம் இப்படி கணக்காதான் கிடைக்குமே ஒழிஞ்சு இதை வந்து பொதுப்படையான பயான் எங்கேயாவது சொல்லுவாரான்னு கேட்டா, மேபி எங்கேயாவது சில தேவைகள் ஏற்பட்டால் சொல்லலாமே ஒழிய இதற்கென்று நேரம் ஒதுக்கப்படுவது என்பது கம்மி. அப்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும். இது நம்முடைய வரலாறினுடைய அடித்தளம், நாம் வந்த விதத்தினுடைய அடித்தளம். அப்ப அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப கடமை. அப்ப இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, நசல ஆதம் இப்ப முடிஞ்சு போச்சு, இருந்த நேரம் வந்து விட்டது, இறங்கிய விதம் வந்து விட்டது, எங்கே இறங்கினார்கள், எங்க இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி வரும்ல, எப்படி இறங்கினாங்கன்னு சொல்லி முடிச்சவனே எங்க இறங்கினாங்க துணியால அப்படின்னு கேட்டா, அதற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். எங்கே இறங்கினார்கள், பூபாகத்தினுடைய எந்த பகுதியிலே ஆதமினுடைய முதல் வருகை இருந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஹதீஸிலே விளக்கம் சொன்னார்கள். நசல ஆதமுபில் ஹிந்தி, நசல ஆதமுபில் ஹிந்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலே இறங்கினார்கள். இன்னும் அவர்களோடு சேர்த்து சொர்க்கத்தினுடைய ஒரு கல் ஹஜருல் அஸ்வதும் சேர்த்து இறங்கியது. இறங்கும் போதே அவர்கள் இறங்கும் போது தங்களுடைய கையிலே ஒரு பிடி சொர்க்கத்தினுடைய இலைகளையும் சேர்த்து பிடித்துக் கொண்டு வந்தாங்க. மேலிருந்து ஒருத்தர் கீழே வந்தார் பாத்தீங்களேன், எப்படி இருப்பார் ஒரு மரத்திலிருந்து, அப்ப எப்படி வர்றாங்க, அதே மாதிரி ஒரு கல் ஒன்று, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து தான் இறங்கி விட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து தான் இறங்கி விட்டாங்க. அது தனி கதை. ஆனால் எப்படி இறங்கினார்கள் என்பதை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. ஏதோ போலி ஹதீஸ் புரட்டு ஹதீஸ் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல, இதே ஹதீஸ் இப்படி இவனுக்கு தீர் என்று உலகம் முழுவதும் அங்கீகாரமான தப்சீர்ல தனிச்சு நடந்திருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கேன், அப்ப சொன்னாங்க அது ஆதம் அவர்கள் இந்தியாவிலே இறங்கினார்கள் என்ற கண்ணும் அவர்களோடு சேர்ந்து இறங்கியது. வரத்தில் சென்னா அவர்கள் தங்களுடைய கையிலே ஒரு பிடி சொர்க்கத்தினுடைய இலைதவைகளையும் கொண்டு வந்தார்கள், செடியும் கொண்டு வந்தாங்க. அவர்கள் பரப்பினார்கள் அதிலிருந்துதான் வாசம் வருகிற அந்த மலர்கள் இந்தியாவிலே முளைக்க ஆரம்பித்தது. அந்த இந்தியாவிலிருந்து வருகிற அந்த வாசனை திரவியங்கள் அதே போன்று வாசனை பொருட்களுடைய அசல் எது அப்படின்னு கேட்டால், வரத்தில்லத்தி கபத்தவிகா ஆதம் என்ற இலையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது கையிலே பிடித்துக் கொண்டு வந்தார்களோ அந்த இலையினுடைய வெளிப்பாடுதான் இந்தியாவிலே இருந்து வருகிற வாசனை திரவியங்களினுடைய அடிப்படை என்பதையும் சொல்லி கொடுத்து, இன்னமா கபுதாக ஆசிபன் அலல் ஜன்னா ஹீன உஃரிஜமின்ஹா, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இலையையும் எடுத்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் சொல்றாங்க, இன்னமா கபதாக ஆசிபன் ஒரு கவலையினுடைய ஒரு துக்கத்தினுடைய வெளிப்பாடாக, நாம் இந்த சுவனத்தை விட்டு வெளியேற்றப்பட போகிறோமே என்ற வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக வருகிற போது அப்படியே கையில குடிச்சிட்டு வந்தாங்க அந்த இலையை சேர்ந்து வந்துருச்சு. அதனால அவர்கள் வெளியேற்றப்படுகிற நேரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய அந்த இலைதலைகள் தான், சொர்க்கத்தினுடைய அந்த இலைதான் இந்தியாவிலே ஊட்டப்பட்டு உலகம் முழுவதும் வாசனை திரவியத்திற்கு கேந்திரமாக அதை ஆக்கி கொடுத்தது என்று பொய்யை உரைக்காத சாதிப்புலமே சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைக்க சொல்லித்தந்தார். இப்ப இன்னும் சில ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது, இந்தியாவில் இறங்கினாங்க அப்படின்னு சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல இறங்கினாங்க அப்படிங்கறதையும் சொன்னாங்க, எந்த இடம் அப்ப அதற்கு பெயர் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலே இருக்கக்கூடிய தஹனா என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் இறக்கம் இருந்தது. இப்ப தஹனா அப்படிங்கும் போது இதனுடைய வரலாற்று பின்னணிகள் எங்கே போகிறது என்று பார்த்தால், இதனுடைய வரலாற்று பின்னணி நேரம் போய் முடிகிறது ஸ்ரீலங்கால போய் முடிகிறது. அதுக்குதான் ஆதம் ஆதம் பாத் அவருடைய ஆதம்னுடைய அடித்தளம் என்ற ஒரு பகுதியை ஸ்ரீலங்கால வச்சு ஒரு ஏரியா இருக்கிறது அதிலே வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு மனிதருடைய காரடி சுவடு கிட்டத்தட்ட 9 feet அப்படின்னு சொல்றாங்க, 9 feet 10 feet போடுறதா, அந்த அளவுக்குரிய ஒரு காரடி சுவடு அங்கே இருக்கிறது. அதுல வந்து அதை வந்து முஸ்லிம்கள் இது ஆதமினுடைய காலடியாக அவர்கள் நம்பி அதற்கு போகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் உண்டு. அதே மாதிரி இந்துக்கள் எல்லாம் அதை ராமனினுடைய காலடியாக அங்கே செல்லுகிறார்கள். புத்திஸ்டுகள் எல்லாம் இது புத்தரனுடைய அடி என்று சொல்லி அங்கே சென்று தரிசித்து வருவதாக இன்றைய வரலாறு சொல்லுகிறது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய அந்த பாலம் தான் ஆதம் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டு நீ உடச்சு கிடக்கானே, கிட்டத்தட்ட 30 kilometers இங்கிருந்து இந்தியாவினுடைய ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை ஒன்றாக கட்டப்பட்ட ஒரு பகுதி, அங்கிருந்து போயிட்டு வந்துடலாம். அதுக்கென்று கிட்டத்தட்ட ஒரு 10 feet அகலம் நினைக்கிறேன், அந்த அளவுல கட்டப்பட்ட பாலம் ஆதம் பிரிட்ஜ்னு பேர உடைக்கல. ஆனா இன்னைக்கு வெளியே சொல்றது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், ராமன் பாலம், ராமர் பாலத்தை உடைப்பதற்கு அந்த கட்சிக்காரர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள், அதை உடைக்க கூடாது சண்டை ஓட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹதீஸ்ல வருகிறது, அதாவது வரலாறு இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் இருந்ததாக இருந்தாலும் இருக்கலாம் என்று சொன்னால் இறங்கிய இடம் அது அது என்கிற போது அங்கிருந்து அவர்கள் மக்காவுக்கு செல்லுகிற வழியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, என்ன தரைமார்க்கமாக தானே போக முடியும், அப்படி போவதற்கு உண்டான கால அளவை ஏற்படுத்த வழியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அது ஆதம் பிரிஞ்சாக இருக்கலாம், அது அந்த பெயரை கொண்டு அழைக்கப்பட்டிருக்கலாம். காலங்கள் மாற மாற பருவ பருவ இன்னைக்கு ஆரம்பத்தில் செய்தியில் சொல்லும் போது கூட என்ன சொன்னான்னா, ஆதம் பிரிஞ்சு என்று அழைக்கப்படுகிற ராமர் பாலம் தான், 3 நாள் கழிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டான், ராமர் பாலத்தை உடம்பதற்கு அவன் சண்டை போட்டான். நம்ம அடிக்கடி பாக்குற இருட்டடிப்பு எப்படி நடத்துகிறார்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி பாபர் மசூதி ராம ஜென்மபூமி பிரச்சனைனா, ராம ஜென்மபூமி பாபர் மசூதி பிரச்சனைனா, முதல்ல பாபர் மசூதி ராம ஜென்மபூமி பிரச்சனை, அப்ப ராம ஜென்மபூமி முன்னாடி இருந்து பாபர் மசூதி பின்னாடி போச்சு, ராம ஜென்மபூமி பாபர் மசூதி பிரச்சனை, அப்ப பாபர் மசூதியை வெளியே தள்ளிட்டு ராம ஜென்மபூமி பிரச்சனைனா, கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு அயோத்தி பிரச்சனை. இதுல பள்ளியாசன் எங்கடா எவன்டா சொன்னான், ஒரு 25 வருஷம் கழிச்சு யாராவது கேட்டா அயோத்தி பிரச்சனை, பள்ளியாசன் இன்னால் இல்லாம இருந்துச்சு. இதே மாதிரி செய்திகளை இருட்டடிப்பு செய்து மக்களினுடைய அந்த மூளையை செலவு செய்து விடுறது. இதுல தான் அவங்க பாக்குற வேலை. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஹதீஸ்களிலே வருகிறது, அது அதுவாக இருக்கலாம். இன்னொரு வரலாறு நமக்கு சொல்லுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலே இறங்கினார்கள் என்பதற்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டா, உலகத்திலே உள்ள மிகப்பெரிய மலை பிரதேசம் இமாலயா, நம்முடைய இந்திய திருநாடு கொண்டிருக்கிற மிகப்பெரிய மலைத்தொடர், அதில இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம் இருக்கிறதே கிட்டத்தட்ட 8848 அடி உயரத்தில் இருக்கு. 8848 அடி உயரத்தை கொண்டதாக இருக்கிறது. அது சொருக்க, அதாவது வானத்தினுடைய பக்கத்தில் வானத்திலிருந்து குதிச்சா முதல்ல வர்றது அதுவாகத்தான் இருக்கும். அது இன்னைக்கு வந்து நம்முடைய அதாவது வரலாற்று ஆய்வாளர்களும் அதே போன்று இந்த பூமியினுடைய தட ஆய்வாளர்களும் அதை நிரூபித்திருக்கிறார்கள். எத்தனை அடி உலகத்தில முதல் முதல்ல ரொம்ப ஹைட்டா உள்ள பகுதி அந்த பகுதி தான் எவரெஸ்ட் சிகரம். கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட அது ஃபிட் அடிகளை கொண்டது. ஒன்னாவது இரண்டாவது விஷயம், அதை அடுத்து இருக்கிற இன்னொரு பகுதி கேட்டு என்று சொல்லுகிற ஒரு பகுதி உலகத்திலே இரண்டாவது உயரமான பகுதியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து வரலாற்று தொடரை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், சொருக்கத்திற்கு அதாவது வானத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற அந்த மலை பிரதேசத்திலே கூட அவர்கள் இறக்கப்பட்டிருக்கலாம் என்பதும் வரலாற்று பூர்வமாக நமக்கு நெருக்கமாக கிடைக்கிறது. எங்கே இறங்கி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா இப்படி கூட இறங்கி இருக்கலாம் என்ற கருத்தும் அந்த இடத்திலே வருகிறது. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கிறது. இதையும் இமாம் இப்னு கதீர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், உஹ்பித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலல் அர்தி யுகாது லஹு தஹ்னா பைன் அல் மக்கா வ தாயி, மக்காவுக்கும் தாயிக்கும் இடையிலே இருக்கிற தஹ்னா என்ற பகுதியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள் என்ற விஷயமும் பதிவாயிருக்கு. ஆனா தஹ்னா அப்படிங்கிறது தஹ்னாங்கிற பகுதி, அதே பேர் உள்ள பகுதி அங்கேயும் இருந்திருக்கலாம். ஆனால் இறங்கின இடம் எது? ரொம்ப தெளிவான ஹதீஸ்கள் எதை சொல்லுகிறது, ஆதம் அவர்கள் இறக்கும் போது அவர்கள் இந்தியாவிலே இறங்கினார்கள் என்ற பெயரையும் சொல்லி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தையும் அடையாளம் விட்டு காட்டி இங்குதான் இறங்கினார்கள் என்பதை சுட்டி காட்டினார்கள். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கூட ஹஜ்ரல் அஸ்வதும் இறங்கியது என்ற கருத்து இந்த இடத்திலே வருகிறது. ஹஜ்ரல் அஸ்வது கூட இறங்கிச்சு ஏன் அப்படின்னு கேட்டா, சில வரலாற்று பின்னணிகளை நாம் பார்க்கிற போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் முதலிலே திரு மக்காவை நிர்மாணம் செய்தார்கள். மக்கா முகர்ரமா முதல் முதல் அமைக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்து உலகத்தை பிரிக்கிற போது அதனுடைய முதல் குமிழ் எங்கு வந்ததோ அங்குதான் மக்காவை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான் என்பது வரலாறு. ஹதீஸ்கள் இன்றைய தினத்திலே நாம் சொல்லி சொன்னோம் சரியான ஹதீஸ். அப்போ அந்த இடத்திலே அப்புறம் வந்து மலக்குமார்களை கொண்டு அந்த இடத்திலே அல்லாஹ் வணங்கச் செய்தான். அதற்கு அடுத்த காலத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பின்னாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேக் போட்டு கொடுக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிர் கொண்ட, அம்மா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருட்களை எடுத்து வந்து கொட்டி கெட்டியதாகவும் வரலாற்று ஆய்வுகள் நமக்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கெட்டினார்களே, இஸ்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடனிருந்தார்களே, இருவேரும் துவா செய்வதை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது என்று கேட்டால், அது புனர் நிர்மாணம் செய்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி பின்னால் உள்ள காலத்திலே அது சில இயற்கை சூழ்நிலைகளால் அழிக்கப்பட்டது. அதை புனர் நிர்மாணம் செய்கிற பணியை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரப்பு கொடுத்திருந்தார். ஆனால் முதல் முதலிலே அதை கட்டி வார்த்த பெருமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே சாரி. அதே போன்று குதுஸ் நம்முடைய பைத்துல் முகத்தஸ் அதையும் இமாம் அதாவது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதாக வரலாற்று ஆய்வுகள் சொல்லித் தருகிறது. அப்ப புனர் நிர்மாணம் செய்யப்படுறதுனா இவங்க கட்டியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப முதல் முதல்ல இந்தியாவில இறங்கி அவர்கள் இங்கிருந்து அங்கே சென்றார்கள் என்பது. இன்னொரு ஹதீஸில் வருகிற போது வருகிறது, இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய ரவித்தோடர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உர்பித்த ஆதம் திஸ்ஸபா திஸ்ஸபாஹி ஒலி ஹவாஹு பில் மர்வா மர்வா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபாவுலையே அன்னை ஹவா அவர்கள் மருவாவுலையும் இறங்கியதாக வரலாறு சொல்லித் தருகிறது அப்படின்னு ஹதீஸ்கள் வருகிறது. ஆனா ஆத்தன்டிக் ப்ரூஃப் எது அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலே இறங்கியதுதான் என்பது ஆதாரபூர்வமாக அங்கு உள்ள மலையினுடைய பகுதி, அங்கே போடப்பட்டிருக்கிற பாலத்திற்கு ஆதம் பிரிட்ஜ் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது, இந்த அடிப்படைகளை எல்லாம் நாம் வைத்து பார்க்கிற போது அவர்கள் அங்கேதான் இறங்கி இருப்பார்கள் என்ற அந்த ஹதீஸினுடைய நெருக்கமான கருத்துக்கு நமக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறது. அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஹஜ்ரல் அஸ்வத் இருக்கிறது, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹஜ்ரல் அஸ்வத் மேலிருந்து இறங்கி சொர்க்கத்தில் இருந்து இறங்கி முஸ்தஷிரிக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் உலகத்திலே இன்று இருக்கிறார்கள். முஸ்தஷிரிக்கீன் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாது, அவர்களுக்கு ஆங்கிலத்திலே ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லப்படும். ஓரியன்டலிஸ்ட் அவர்களுடைய தன்மையை என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆனை படிப்பது, ஹதீஸை படிப்பது, அரபியை படிப்பது, மொழியிலே தனித்திறமையாக வருவது. வந்துவிட்டு இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தூண்டி எடுத்து இங்க பாருங்க, இதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனைகளை வருது, இது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. ஆனா என்ன செய்வாங்கன்னா, நம்மளை விட குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஓரியன்டலிஸ்ட் என்ற ஒரு ஒரு குழுமமே இருக்கிறது. யாருக்கு இன்டர்நெட் வசதி இருந்துச்சு, இன்டர்நெட்ல பார்க்க முடிஞ்சுன்னா ஓரியன்டலிஸ்ட் அல்லது ஓரியன்டலிசம் என்று போட்டு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய பின்னணிகள், இவருடைய மரபுகள், இவர்கள் வந்த விதங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதை பத்தி இப்ப சொல்ல முடியாது. அப்போ இந்த ஓரியன்டலிஸ்ட்கிட்ட ஒரு கூட்டம் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான். இந்த ஹஜ்ரத் அஸ்வத் என்பது சொர்க்கத்தில் இருந்து வந்த கல்லாமே அப்படின்னு கேட்ட உடனே, இதற்கென்று ஒரு மனிதரை அவர்கள் தயார் செய்தார்கள். எதுக்கு? இந்த ஆராய்ச்சிக்கு என்று. எங்கே இருக்கிற மனிதர் இந்த விஷயமும் ஒரு ஒரு வலைப்பதிவிலே பதிவு செய்யப்பட்டிருந்த ஒரு செய்தி. அதை நான் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அந்த இன்டர்நெட்ல ஒரு ஒரு வெப்சைட்ல இதை போட்டிருக்காங்க. அப்ப அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவர், பிரிட்டனிலே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே படிக்கக்கூடிய ஒரு முதுகலை மாணவர் இதற்கென்று தயார் செய்யப்படுகிறார். அவருக்கு அரபு மொழிகள் போதிக்கப்படுகின்றன. அங்கிருந்து வேறொரு நாட்டுக்கு போய் அங்கிருந்து அவர் ஹஜ்ஜு குழுமையோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார். இப்படியே ஹஜ்ஜு குழுமத்தோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகிறார். போய் அவரை பார்க்கிற போது அங்கே உள்ள அந்த அல்லாஹ்வின் இறையாளத்தை பார்த்த போது அவர் அரண்டு விட்டார். அவருடைய இதயத்தில் ஏதோ ஒரு நடுக்கம் வந்து விட்டது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் அதை முடித்து விட்டு வந்து இரண்டு புத்தகங்களை எழுதினார். அதிலே அந்த புத்தகத்துக்கு பெயர் வைத்தார் ரஹ்லத்துல் இலல் மக்கா. அந்த புத்தகத்துக்கு பேரு ரஹ்லத்துல் இலல் மக்கா, டிராவலிங் டுவர்ட்ஸ் மக்கா. அதுக்கு அர்த்தம் டிராவலிங் டுவர்ட்ஸ் மக்கா, மக்காவை நோக்கி ஒரு பயணம். அப்ப அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நான் மக்காவுக்கு சென்றிருந்த போது முதல் முதலிலே இறையில்லமாம் காபத்துல்லாவை பார்க்கிற போது அரண்டு போய்விட்டேன். இப்படி ஒரு ஆலயமா எனக்கு பார்த்தவுடன் பிறப்பிப்பு. ஆனாலும் எந்த பிறப்பிப்புகள் இருந்தாலும் சரி, நாம் அந்த நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம இதற்கோ ஒரு நோக்கத்திற்கு அனுப்பிவிட்டது. இன்னைக்குள்ள காலம் இல்லை, முன்னாள் காலம். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, அஜனுல சொல்ல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த காலத்தில் அதிகமான கூட்டம் இல்லாத காலம். அந்த நேரத்துல பக்கத்துல போய் ஹஜ்ரத் அஸ்வதினுடைய ஒரு துண்டை உடைத்து எடுத்துட்டார். கையில எடுத்து நேரம் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனையா போயிரும். பக்கத்திலே இருக்கிற ஜித்தாவில வந்து பிரிட்டிஷ் எம்பசியில அதை ஒப்படைத்து இது இப்படி கொண்டு போய் நம்ம நாட்டுல சேர்த்துடணும், இதுக்காக வேண்டிதான் வந்த நோக்கம். அப்ப அதற்கு பின் அவர் அந்த நாட்டை விட்டு கடந்து அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே போய் இந்த கல்லை வைத்து ஆராய்ச்சி செய்கிற போது அது அவருக்கு கிடைத்தது. இது கல் அல்ல, நாசிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருளை கொண்டு கல்லிலே உருவாக்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல. அதனால இது உலகத்திலே உருவாக்கி இருக்கிற ஒரு பொருளாக இருக்க முடியாது. இது வேற எங்கேயிருந்தோ வந்திருக்கும் அப்படி என்பதை உறுதி செய்த உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு கருத்தை அவர் தன் புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பதாக ஒரு ஓரியன்டலிஸ்ட். அவர் இதற்கென்று பல்வேறு காலங்கள் படித்து அரபி மொழியை படித்து அரபியிலே ஹதீஸை குர்ஆனை படித்து இந்த இஸ்லாத்தினுடைய அதாவது மாற்று கருத்துக்களை எப்படி சொல்லி இவருடைய மனதிலே குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்று இருக்கிற ஒரு கூட்டம் அவர் இஸ்லாத்துக்கு வந்ததாக அந்த ரஹ்லத் துனியில் மக்கா என்ற தன்னுடைய புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்தியாவினுடைய பிரதேசத்தில் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இலங்கையில இறங்கினார்களோ அதே மாதிரி அதாவது ஹஜரத் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலே இறங்கியதாக ஹதீஸுகள் நமக்கு சொல்லி தருகிறது. அவர்கள் அங்கே இறங்கியதன் காரணமாகத்தான் அதற்கு ஜித்தானே பேர் வந்துச்சு. என்று கேட்டால் அரபியிலே ஜித்தத் என்று சொன்னால் பாட்டி என்ற அர்த்தம். ஜித்தா அப்படின்னு கேட்டா ஜத்து என்று சொன்னால் பாட்டனார் என்று அர்த்தம், ஜத்தா என்று சொன்னால் பாட்டி என்று அர்த்தம். அந்த ஜத்தா மாதிரி ஜித்தா வாயிடுச்சு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில இறங்கி அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவில இறங்கினார். இப்ப இங்க இருந்து டிராவலிங் தொடங்குது. இங்க இருந்து அவர்கள் வெளியே போனாங்க, இங்க இருந்து தேடி போனார்கள், அவங்க தௌபா செய்தாங்க. அப்படி அது நிறைய வரலாறு. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஒன்று ஒன்றும் சொல்லிக் கொடுத்தான். எப்படி நாற்று நட வேண்டும், எப்படி பயிரிட வேண்டும், எப்படி தானியங்களை உழவிக்க வேண்டும், தானியங்களை கொண்டு வந்து கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த அதாவது இந்த பூமியை எப்படி பதப்படுத்த வேண்டும், இந்த பொருளை எப்படி உள்ளே சேர்க்க வேண்டும், அதிலிருந்து கோதுமை கனி எப்படி வரும், அந்த கோதுமை கனியை எப்படி சாப்பிட வேண்டும், அதை அரைப்பதற்குரிய வழிகள் என்ன என்பதை எல்லாம் கூட இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லதாக வரலாற்று பதிவுகள் பதிவாகி இருக்கிறது. அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் பயிர் செய்கிற காலத்தில் காலையில பயிர் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, காலையில மதியான சாயங்கால நேரத்தில் எல்லாம் விளைச்சல் முடிஞ்சு போயிடும், அறுவடை செஞ்சு வீட்டுக்கு எடுத்துக்க வருவாங்க. காலத்தினுடைய அளவு அப்படி அண்ணா முத்தாலா ஆக்கி வைத்திருந்தான். ஏன்னா கொஞ்சம் நிஜம் அல்லவா, அவர்களுடைய ஃபேமிலி அப்புறம் வருஷம் குழந்தை குட்டிகளாக பெற்று ஒரு பெரிய, இப்ப இவ்வளவு பெரிய ஜமாத்துக்கு ஒரு வருஷம் காலம் அப்படியே போட்டு அதை நாட்டு நத்து அதை அறுத்து அதுக்கு பின்னாடி கொண்டு வந்துனா எங்க போய் சாப்பிடுறது. அதனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அல்லாஹ் செய்த அவர்களுக்கு செய்திருந்த ஒரு அறுவடை என்ன அப்படின்னு கேட்டா, காலையில நாட்டு நத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நைட் வந்தாங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் அறுவடை செஞ்சு திரும்ப ஊருக்கு கொண்டு போயிருந்தா அடுத்த வேலை சாப்பாட்டு. அப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியை தேடி ஒரு பயணம் புறப்படுகிறார்கள். அப்ப இப்படி தேடிட்டு போறாங்க, அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க, தௌபா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அது வரலாறு பின்னா அடுத்த அடுத்த ஆயங்கள் சொல்லப்படும். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, இங்க இருந்து போகும்போது தன்னுடைய மனைவியை ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்த இடம்தான் அரஃபாவினுடைய இடமாகும் என்று வரலாறு. அரஃபா என்று சொன்னால் அறிந்து கொள்ளுவது என்ற அர்த்தம். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுகிறார்களே அதற்கு பேர் தான் அரஃப. ஒருவன் ஒருவனை அறிந்து கொண்டார். அங்கே தன்னுடைய மனைவி அவர்கள் அறிந்து அடையாளம் கண்ட அந்த இடத்தை, அந்த இடத்திற்கு அடையாளம் என்ற பெயராக அரஃபா என்று இன்றைய தினத்திலும் பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. அப்ப வரலாறு பாருங்க, ஏனோ தானோ சொல்லிட்டு பெயரல, ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு வேகம் உண்டு, ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு அசலான விஷயம். ஹதீஸ் என்பது அல்லாஹ்வினுடைய வேத வார்த்தை என்பது சாமானியமான வார்த்தையில வரலாற்று பூர்வமாக ஒத்துக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு உலகத்திலே காலம் முடிகிற வரை வருகிற எல்லா மக்களுக்கும் அதனை பிரயோஜனப்படுகிற விதமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் அந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப அரபாவோட வச்சு அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு. இன்னொரு ஹதீஸ், இமாம் திபிரி அவர்கள் சொல்லுகிற போது தன்னுடைய ஹதீஸிலே சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்த ஒரு ரிவாயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். உர்பித ஆதம் பில் ஹிந்த் வஹவாஹு பில் ஜித்த ஃபஜான ஃபீ தலபிஹா ஹத்த ஷ்தமஹா ஃஸ்தலபத் இலைஹி ஹவா ஃபதாலிக ஸும்மியத்தில் முஸ்தலிஃபா. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்தியாவிலே இறக்கி வைக்கப்பட்டு அன்னை அம்மா அவர்கள் ஜித்தாவிலே இறக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களை தேடி அவர்கள் ஒரு பிரயாணம் புறப்பட்டு வந்தார்கள். ஹத்தஷ்டமாக அந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்திலே ஒன்றாக சென்றிருக்கிற வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. அப்ப அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி வருகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு குடிச்சு அவர்களுடைய நிலைமை அங்கே அறியப்படுகிறதுனால் இஸ்தலகத்தில் பலிதானிக்க சுண்ணியத்தின் முசுதலிப்பா, இஸ்தலகத் என்ற வார்த்தையை கொண்டுதான் அந்த இடத்திலே முஸ்தலிஃபா என்று பெயர் வைக்கப்பட்டது. முதல் முதல்ல ஒரு யாரோ எங்கேயோ எத்தனை வருஷமோ கிடைக்கலையே பார்க்கலையே போகலையே சொர்க்கத்தை விட்டு இறக்கி வைக்கப்பட்டதுலேருந்து புரிஞ்சு போச்சு. அப்ப அதற்கு பின்னாலே அடையாளம் கொண்டு கொண்டது. அப்ப ரெண்டாவது தனாலபா அரபாத், அரபாத் என்ற இடத்திலே அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள். பலிதாலிக்க சும்மி என்ற அரபா, அதனால் அது அரபா என்று பெயரிடப்பட்டது. அவன்று இதுல வருது, இப்ப ஹதீஸ்ல இதை பத்தி வருது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னும் சில விஷயங்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிற நிலைமை எப்படி இருந்தது என்பதை ஒரு ஹதீஸ் குறிப்பிட்டு காட்டுகிறார். ரஜா இபின் சாமித் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், ரஜா இபின் சாமித் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹ்பித்த ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யதாஹு அலா ருக்குபத்தைஹி முதக்தியன் ரஸஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இந்த உலகத்திற்கு முதல் முதலாக வருகை தருகிற போது எதாமும் அலா ருக்குபத்தை, அவர்களுடைய இரண்டு கரங்களும் அவர்களுடைய முட்டியின் மீது இருந்தது. முதக்தி அன் ரஸஹு, தரையை கீழே குனிந்த விதமாக அவர்கள் வந்தார்கள். உலகத்துக்கு வரும்போது எப்படி வந்தான் அப்படின்னா, அதாவது தன்னுடைய கையை ஒன்றாக கோர்த்தவனாக தன்னுடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்திய நிலையிலே இபிலீசு துனியாவுக்கு இறங்கினான். இபிலீசு இறங்கின விதம் இது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய இடம் அது. அப்ப ரெண்டு விதத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது. இப்ப சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த இலைதலைகளில் இருந்து எத்தனையோ நறுமண பொருட்கள், மருத்துவ பொருட்கள் இந்தியாவில கிடைப்பதாக நமக்கு இன்னைக்குள்ள காலத்திலேயும் கூட நிறைய மருந்து அது இதெல்லாம் நம்முடைய அந்த காட்டு பகுதி அங்கிருந்து கிடைக்குது. அது உணவாக உட்கொண்டோம் என்று சொன்னால் பல வருஷம் ஆளுகிற எத்தனையோ சாமியார்களை நம்ம நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம், பல வருஷம் சாப்பிடாம இருக்குது இளையதலை பொருட்கள். ஒரு நேரத்தில் சொல்லுகிற போது நாயகம் சொல்லா வரைவு செல்லும் பொருட்கள் சொல்லுகிறார், உப்பு கைஸ் என்று சொல்லுகிற ஒரு அவங்க சொன்னாங்க, காணத்தில் முஹாஜிராத்து ஊழா அந்த பெண் இருக்கிறாரே முதல் முதலிலே ஹிஜ்ரத் செஞ்ச பெண், பாயான நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்தவர்கள். வஹிய உஸ்து உக்காஷா, உக்காஷா என்று சொல்லுகிற நபித்தோழனுடைய சகோதரியாக இருந்திருக்கிறார்கள். அஸ்பரத்து அன்னஹா அத்தத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்தார்கள். பி இப்னில்லா அவர்களுக்கு உரிய ஒரு மகனோடு, தது தது அகலகத்த அலைஹி மினல் நதரா அந்த பையனுடைய வாயிலே நாவிலே ஒரு அதாவது ஒரு திரி மாறி போட்டு உள்ள எடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டா நாக்கு வந்து அலர்ச்சியாகி நாக்குல பிரச்சனை, அதை வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு துணியை வச்சு கட்டி அதை போட்டு இது மருத்துவம் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால நபியுன்னா ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தது அர்ன அவுலாதக்கு நபி ஹாதலினா, என்ன உங்களுடைய குழந்தைகளை இப்படிப்பட்ட ஒரு கர்ம கொடூரமான ஒரு நோய் தீர்க்கும் அந்த விதத்தை கொண்டு ஏன் கஷ்டப்படுத்துகிறீர்கள் சிரமப்படுத்துகிறீர்கள், அலைக்கும் பி ஹாதல் ரௌதின் ஹிந்தி இந்தியாவினுடைய இந்த குச்சியை கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், அதிலே வந்து ஆறு விதமான ஏழு விதமான நோய்களுக்கு நோய் நிவாரணி இருக்கிறது. ஒரு குச்சியை காட்டி சொன்னாங்க, இதுக்கு பேரு அந்த குச்சிக்கு பேரு என்னமோ கோஷ்டி ரோகமா என்னமோ போட்டுருந்தாங்க, எனக்கு கடங்கல் அந்த குச்சி என்ன குச்சி அப்படின்னு தமிழ்ல என்னப்ப அதற்குரிய சரியான அது ஏதாவது ஒரு மருத்துவ பெயர் கொண்டதாக இருக்கும். அப்ப அதை காட்டிட்டு சொன்னாங்க, இதிலே ஏழு நோய்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, விழாபுரத்திலே ஏற்படுகிற அந்த வலி, விழாபுரத்திலே ஏற்படுகிற அந்த வலிக்கும் இந்த நோய் இந்த குச்சி மருத்துவமாக இருக்கிறது என்ற அந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி ஏழுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தரவில்லை, விட்டுட்டாங்க. அப்ப இந்தியாவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து போட்ட அந்த பொருளில் இருந்து எத்தனையோ விதமான நறுமணங்களும் அதே போன்று நோய் தீர்க்கும் நிவாரண பொருட்களும் அங்கே கிடைக்கிறது என்பதும் வரலாற்று பூர்வமாக நமக்கு நிதர்சனமாக இருப்பதோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லியும் கொடுத்தார்கள், இப்படி நோய் நிவாரணம் செய்யாதீர்கள், அந்த குச்சியை கொண்டு உபயோகப்படுத்தி நீங்கள் நோய் நிவாரணம் செய்யுங்கள், அதிலே உங்களுக்கு நோய் நிவாரணி இருக்கிறது என்று பொய்யே உடைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதும் இந்த இடத்திலே நம்மளால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அதை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெரிவிப்பதாக அந்த தஃப்ஸீரிலே பதிவாகி இருக்கிறது. அதில் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ, ஒரு நாளையிலே சூரியன் உதயமாகிற நாளிலே சிறந்த நாள் எது என்று கேட்டால் அது ஜும்ஆவினுடைய தினமாக இருக்கும். கைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற நாளையிலே நல்ல நாள் ஜும்மாவினுடைய நாள். ஏனென்று கேட்டால் ஃபீஹி ஊலிக்க ஆதம், அந்த தினத்திலே தான் ஆதம் அவர்கள் உலகு படைக்கப்பட்டார், முதன் முதல் ஆதம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் எது ஜும்மாவினுடைய தினம். ஒஃபீஹி உதுகிலல் ஜன்னா, அதே தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள். ஒஃபீஹி உக்ருஜ மின்ஹா, அதே தினத்தில் தான் அதை விட்டு அவர்கள் வெளியாகவும் பட்டார்கள் என்ற ஹதீஸை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக இமாம் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிற கருத்து முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. அப்ப ஜும்மாவினுடைய அந்த ஒரு தினத்திலே மூன்று நிகழ்ச்சிகளும் நடைபெற்று முடிந்து விட்டது, உள்ள போனது படைத்தது சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டது வெளியேற்றப்பட்டது எல்லாம் அந்த தினத்திற்குள்ளே முடிவு பெற்று விட்டது. அந்த கால அளவு எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு நம்ம முன்னாடி உள்ள ஹதீஸ்ல நம்ம பார்த்துட்டோம், எத்தனை ஆண்டு காலங்களை எத்தனை வருடங்களை அது கொண்டிருந்தது என்பது முன்னாள் உள்ள ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சொல்லி இருந்தான். என்ன சொன்னா, அதாவது பலா எஃபுரு ஜன்னகுமா மினல் ஜன்னத்தி பத்தஸ்கா, ஓ ஆதமே உங்களையும் உங்களுடைய மனைவியையும் இந்த சைத்தான் சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கி விட வேண்டாம். அப்படி வெளியாக்கினால் நீங்கள் கவலை உள்ளவராக, அதே போன்று கைசேதம் அடைந்தவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னான். இந்த இடத்துல புரிய வேண்டிய ஒரு கருத்து, ஏதோ சொல்லாம கொண்டு போய் அப்படி விட்டுட்டு உங்க தஜ்ருபால உங்க அனுபவத்துல நீங்க விளக்கி ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு அவங்க சனிராசியை மறந்துட்டான், ஏற்கனவே வேற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால நீங்களே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லா விட்டுருல. உங்களுடைய தனித்திறமையை கூட புரிஞ்சுக்குங்கன்னு முன்னாடியே சொன்னான். பலா எஃபு ஜன்னகுமா மினல் ஜன்னதி பத்தஸ்கா, உங்கள் இருவரையும் அவன் வழிகெடுத்து வேற ஏதாவது வசுவாசா செஞ்சு சொர்க்கத்தை விட்டே வெளியேற்றலாம். அதனால எச்சரிக்கை, நீங்கள் அப்படி வெளியேற்றப்பட்டால் நீங்கள் மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளார கைசேதம் அடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற எச்சரிக்கையும் ரப்புல் ஆலமீன் முன்னாடியே வைக்கலாம். இப்ப இதுல இரண்டாவது கருத்து என்ன, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற போது எழுதுகிறார்கள் என்று கேட்டால், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல. ஓ மனித குலமே, உங்களுடைய தகப்பனாரை அல்லாஹ் படைத்து சும்மா விட்டுறல, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து சொர்க்க சைத்தானை சஜா செய்ய வைத்து அவன் மறுத்ததன் மூலமாக சொர்க்கத்துல கொண்டு போய் போட்டு சொர்க்கத்துல அவங்களை வசுவசா ஏற்படுத்த வச்சு வெளியனுப்பியிருக்கான். இப்ப விளங்கிங்க, அந்த சைத்தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரியாக இருப்பான், உங்களிடத்துல எவ்வளவு பெரிய வசுவசாக்களை ஏற்படுத்துவான். ஆகவே அதை கொண்டு எச்சரிக்கும் விதமாக அந்த வரலாறை நீங்கள் படித்து அதிலிருந்து பயன்பெற்று இப்ப சைத்தானிடத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு பெரிய கருத்தை உலகத்தினுடைய படைப்பில் அத்தனை கருத்துக்களையும் அடக்கிக் கொண்டு வந்து அல்லாஹ் தனி மனிதன் தனித்தனி மனிதனாக இருக்கிற ஒவ்வொரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் இதனை உதாரணம் சொல்லுகிறார். அதனால இது சாதாரணமா ஏதோ கேட்டுட்டேன் நல்லா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதல்ல. அப்போ உங்களை எந்த அளவுக்கு இருந்த ஆதம் அவர்களையே இப்படி ஆக்கி இருக்கிறான் என்றால் உங்களுடைய நிலைமை என்ன, நீ என்ன ஆகுவாய், அவன் எப்படி எல்லாம் வழிகெடுப்பான் என்பதை அந்த வரலாறு உனக்கு புரிய வைக்கும். புரிந்து கொள், அவனிடத்திலிருந்து அகாபத்தை ஏற்படுத்திக் கொள், அவனை எதிரியாகவே நீ பாவி, அவனை எதிரியாகவே நீ பார். அப்படி பார்த்தால் உன்னுடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கை சுகமடைந்திருக்கும், சுகமாக இருக்கும். அதனால எதிரியை எதிரியாக பார்க்க கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு அழகான வரலாறாகத்தான் இந்த வரலாறை ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த நீண்ட வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, அப்படி அவர்கள் அந்த சுருக்கத்தை உற்று வெளியேற்றப்பட்டாலும் கூட கடைசியிலே உலகத்திலே வாழ்வதற்கு முடிக்கும் போது அல்லாஹ் சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு போங்க, ஒருவருக்கு ஒருவர் எதிரி, நீங்க என்ன வேணாலும் ஜெண்ட ஓட்டுங்க, ஒரு காலம் இருக்கிறது, ஒரு காலத்தை நாம் கொடுத்திருக்கிறோம், அந்த காலத்துல இந்த உலகத்துல நீங்க தங்கிக்கலாம், நீங்க சாப்பிடுவதற்குரிய சாப்பாடு இருக்கிறது, நீங்கள் சுக உணவுக்குரிய பொருட்கள் இருக்கிறது, இதெல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஒரு காலம் முடிக்கிற போது உங்களை நம்ம தூக்கிடுவோம். அதுதான் அப்படி விட்டுட்டு உங்க மேல உங்க தாயை விட 80 மடங்கு ரஹமத் வச்சிருக்கவேன், உங்க தாயை விட 80 மடங்கு ரஹமத் வச்சிருக்கவேன். அதனாலதான் சொன்னா நீ அப்படியே இருந்துவோம்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. முஸ்தகரும் வமத்தாவும், உனக்கு அங்கே தங்குமிடம் இருக்கிறது, சுகம் அனுபவிக்கிற சாப்பாட்டு பொருள் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் உலகத்திலே உள்ள எல்லா பொருட்களும் இருக்கிறது. இலாஹி, ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு காலம் ஒரு தவணை. இந்த ஹீன் என்பதற்கு முன்னாடியே அஜரத் வந்து விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹீனுங்கிறது வருஷமா, மூத்தா போறதா, கியாமத்தினாலா, அல்லது வந்து ஒரு 3 மாத காலமா, 6 மாத காலமா, ஒரு தஸ்கீ செய்யற காலமா, பெரிய விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த இடத்துல, அவர்கள் வந்து அதற்கென்று ஒரு கால தவணையை நாம் அவர்களுக்கு குறிப்பிட்டு தந்திருக்கிறோம். அந்த காலம் வரையும் உலகத்துல நல்லா தங்கிக்கலாம், உங்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, நல்லா சாப்பிட்டுக்கலாம், என்ன வேண்டாலும் சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா முடிய போகிற காலம் இருக்கிறது, நீ எதிரியை எதிரியாக பார்த்துக்கொள், அதற்கு தான் அனுப்பி வைக்க. எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் தஆலா ரொம்ப சாமானியமா ஒரு விஷயத்துல சொல்லிட்டான், எவ்வளவு பெரிய புரிய வேண்டிய ஒரு விஷயம், உலகத்தினுடைய ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா சாதாரண ஒரு மாமரன் கூட விளக்க வேண்டும் என்ற விதத்திலே கதையை பூரா சொல்லி கடைசியில் இப்படி சொல்றான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறுல வருகிறது, கிட்டத்தட்ட 980 ஆண்டுகள் அவர்கள் உலகத்திலே வாழ்க்கை கழித்தார்கள். இன்னும் பலவிதமான ரிவாயத்துகள் ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. அப்போ இதனுடைய அடுத்த தொடர், அடுத்த நிகழ்வு என்ன நடந்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் பார்ப்போம். இதுவரை பார்த்த இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் தஆலா நம்முடைய மனதிலே பதித்து என்ற விளங்கிய விஷயங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமல் செய்வதற்குரிய அந்த நல்ல தோல்வியை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அடுத்து வந்து என்ன கூட்டங்கள் குறைச்சல இருந்ததுல எல்லாம் அங்க போயிட்டு போகுது பயானுக்கு. அதனால தாவூது நேதத்தை போன்றது மாதிரி உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்க. இந்த பிரயோஜனத்தை அவர்கள் அடைவதற்குரிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும், எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்குரிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக. ஆசிர தரமான ஆணி அப்துல்லாஹ்.
This audio was